இயேசுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர் வகுப்புல நாம கடந்த ரெண்டு வாரமா பார்த்து வந்திருக்கிற தலைப்பை இன்னைக்கும் நாம தொடர இருக்கிறோம். அந்தி கிறிஸ்து கடந்த ரெண்டு பாகங்கள்ல அந்தி கிறிஸ்து அமைப்பை பைபிள்ல இருந்து அடையாளம் கண்டு அநேக வசனங்களின் மூலம் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பை நாமும் நிரூபித்திருக்கிறோம். சோ இப்படி அந்தி கிறிஸ்து அமைப்பை அடையாளம் கண்டு நிரூபித்திருக்கிற இந்த நேரத்தில் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய இறுதியான அழிவு அல்லது நியாய தீர்ப்பு குறித்தும் கூட நாம தொடர்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக. சோ இந்த அந்தி கிறிஸ்து பாழாக்கும் அருவறுப்பு என்று தானியல்னால சொல்லப்படுகிற போப் மார்க்கம் அல்லது ரோம கத்தோலிக்க திருச்சபைய குறிக்கிறதாக வேத வசனங்கள்ல இருந்து நாம ஆராய்ந்து அறிந்து கொண்டோம். இப்போ இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய பிறப்பு, வளர்ச்சிய மற்றும் அழிவை கொஞ்சம் தெளிவாக விரிவாக பார்க்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல 12-13-17 சொல்லப்பட்டது. அந்தி கிறிஸ்து அமைப்பு, அதாவது போப் மார்க்கம் எப்படி உருவாகி பிறந்து வளர்ந்து எப்படிப்பட்ட இறுதியான அழிவை அது அடையும் என்பது இந்த மூன்று மிக முக்கியமான அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மூன்று அதிகாரங்களை நாம முழுமையாக பார்க்க வேண்டும். இந்த பாகம் இன்னைக்கு எடுத்து முடிக்க முடியாது. இன்றைக்கு ஒரு பாதி தான் எடுப்போம், அடுத்த வாரம் மீதி ஒரு பாதியை நாம அங்க எடுப்போம். சரி, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 12-17 நாம தியானிக்கும் போது இதுல ரெண்டு அதிகாரத்திலையுமே ரெண்டு ஸ்திரீகளை பற்றி பேசப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 12-13 ஒரு ஸ்திரீயை பற்றி பேசியிருக்கு, 17-13 இன்னொரு ஸ்திரீயை பற்றி பேசியிருக்கு. இந்த ரெண்டு அதிகாரத்துக்கும் ரெண்டு ஸ்திரீகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஸ்திரீகள், அவ்வளவுதான். ஆனா இவர்கள் வெவ்வேறு ஸ்திரீகளாக இருக்கிறாங்க. இவர்கள் வெவ்வேறு விஷயங்களை அடையாளப்படுத்துகிறவர்களாக அங்க இருக்கிறாங்க. 12-13 ஒரு ஸ்திரீ, 17-13 இன்னொரு ஸ்திரீ. ரெண்டு பேரும் ஸ்திரீ தானே இல்லையா? ஆனா ரெண்டு பேருக்கும் வேற எந்தவித ஒற்றுமையுமே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 12-13 ஸ்திரீக்கும் 17-13 ஸ்திரீக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அங்க இருக்கு. ஆனா இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது அது நமக்கு அங்க தெரியும். இப்ப நாம அந்தி கிறிஸ்துவனுடைய பிறப்பு மற்றும் வளர்ச்சியை குறிக்கும் 12-13 நாம வசனம் வாரியாக நாம தியானிப்போம். ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க கேளுங்க. அந்த வசனத்தை நாம வாசிக்கிறோம், அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு முன்பு நாம வைக்கிறோம். நீங்க அமைதியா கேட்டுட்டு வந்தா மாத்திரம் அங்க போதும். வெளிப்படுத்தின விசேஷம் 12-13 முதல் வசனம்,
ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அறிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரத்தின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன.
ஆமா, சோ இங்க அதிகாரம் ஆரம்பிக்கும் போது வானத்துல ஒரு பெரிய அடையாளம் என்று அங்க சொல்லப்படுது. ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, சூரியனை அணிஞ்சிருக்கிறாங்க, சந்திரன் அவங்க காலில் இருக்கு, தலை மீது 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடத்தை அந்த ஸ்திரீ அணிந்திருக்கிறாங்க. யார் இந்த ஸ்திரீ? இந்த ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மற்ற அடையாளங்கள் எதை குறிக்குது? நமக்கு நல்லாவே தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் என்பது சொல்லர்த்தமான பாஷையில எழுதப்படல, அப்படின்னா நேரடியான பாஷையில எழுதப்படல, முழுக்க முழுக்க அடையாள பாஷையில எழுதப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகத்தில் உள்ள விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளணும்னா பயன்படுத்தப்பட்ட அடையாளங்களுடைய பொருள் நாம புரிந்து கொள்ளணும். அப்பதான் அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை நாம் அங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படித்தான் ஆரம்பிக்குது. வானத்துல ஒரு பெரிய அடையாளம், ஒரு ஸ்திரீ சூரியன் நினைச்சிருக்கிறாங்க, பாதத்துல சந்திரன் இருக்குது, தலை மீது 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் வரைஞ்சு இருக்கிறாங்க. இது யாரை குறிக்குது என்று பார்க்க போது சகோதர சகோதரிகளே, சுவிசேஷ யுகத்தின் முதலாவது நூற்றாண்டுல, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து 50வது நாள்ல பரிசு தாவி அருளப்பட்ட பெந்தெகொஸ்தே நாளுக்கு பின்னால இருந்து அப்போஸ்தலர்கள் உயிரோட இருந்த நாட்கள் வரைக்கும் உள்ள காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில இருந்த உண்மையான கிறிஸ்தவ சபைய இந்த முதல் வசனம் புரிகிறது. புரியுதுங்களா? இந்த ஸ்திரீ சொல்லப்பட்ட பிரகாரமாக இருக்கிற அந்த முதல் வசனம் சபையை தான் குறிக்குது. ஆனா எந்த காலப்பகுதியின் சபைனா, சுவிசேஷுகம் முழுக்க இருக்கிற காலப்பகுதியின் சபை இல்ல, அந்த சுவிசேஷுகத்தினுடைய முதல் காலப்பகுதி, ஆதிகால சபை, அப்போஸ்தலர் கால சபை. அப்படின்னா அந்த காலப்பகுதியில அப்போஸ்தலர்கள் எல்லோரும் உயிரோட இருந்த காலப்பகுதி. ஏன் சபைய ஸ்திரீ என்று அங்க சொல்லணும்? இது நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது சபைய கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்ட மனவாட்டியா கற்புள்ள கன்னிகையா ஒப்பு கொடுக்கிறதாக அப்போஸ்தல் பவுல் அங்க சொல்லுவது நமக்கு அங்க தெரியும். இந்த அதிகாரத்தில் பார்க்கிற அந்த ஸ்திரீ கிறிஸ்துவின் மனவாட்டியான உண்மையான சபையை அந்த முதலாம் நூற்றாண்டு காலப்பகுதியில அவங்க இருந்த நிலையில குறிக்கதாக இருக்கு. எப்படி இது நம்ம சொல்லலாம்னா, பாருங்க, அந்த ஸ்திரீ சூரியனை அணிஞ்சிருந்தாங்க. அப்படின்னா அந்த முதலாம் நூற்றாண்டு சபை பெற்றிருந்தாங்க சுவிசேஷத்தின் ஒளி, கர்த்தர் இயேசு மூலம் பெற்ற அந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தின் சுவிசேஷத்தை முழுமையாக பெற்று அந்த ஒளியில நிலைச்சு நிற்கிறவர்களாக இருந்தாங்க. அதுதான் அந்த சூரியனை அழிந்திருந்தால். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம், பாதத்துல சந்திரன் இருந்துச்சுன்னா சந்திரன் குறிக்கிறது பழைய ஏற்பாட்டின் நிழல்கள், நியாய பிரமாணங்கள், காரியங்கள். சோ அந்த ஆதிகால சபை சுவிசேஷத்தை கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து நேரடியாக பெற்று மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னமே தரப்பட்ட பழைய ஏற்பாட்டு விஷயங்களையுமே தங்களுடைய கரங்கள்ல பெற்று அதனுடைய வெளிச்சத்திலே கூட அவர்கள் நிலைத்து நிற்கிறவர்களாக காணப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆதிகால சபைக்கு வெளிப்பட்டுச்சு அப்போஸ்தலர்கள் 12 பேருனுடைய அருமையான வார்த்தைகள், ஊழியங்கள். அப்போ இந்த வசனத்தை சுவிசேஷகம் முழுக்க நம்ம போடுறத பார்க்கலாம். அந்த முதல் காலப்பகுதிக்கு போடுவது ரொம்ப அருமையாக பொருந்தும். கர்த்தர் இயேசுவின் சுவிசேஷம் பெற்றிருந்தாங்க, பழைய ஏற்பாட்டின் வெளிச்சம் பெற்றிருந்தாங்க, அப்போது உயிரோடு வாழ்ந்திருந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நேரடியான வழிநடத்துதல், கண்காணிப்பு, அந்த பாதுகாப்புக்குள்ள அவர்கள் அங்க இருந்தாங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வழி, பழைய ஏற்பாட்டின் வழி, அப்போஸ்தலர்கள் மூலம் வெளிப்பட்ட சத்திய வெளிச்சம், அது முழுக்க முழுக்க பெற்ற அருமையான ஆசீர்வாதமான பரிசுத்தமான காலப்பகுதியில ஆதி கால சபை இருந்தது தான் அந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கிற அந்த ஸ்திரீ அங்க குறிக்கிறாங்க என்று அங்க பார்க்கிறோம். சரி, இப்படித்தான் சபை தன்னுடைய துவக்கத்தை கண்டுச்சு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அந்த சபை அப்படியே கடந்து வந்த காலப்பகுதிகள், அந்த காலப்பகுதிகள் சபைக்குள்ள நடந்துட்ட மாற்றங்கள் ஒவ்வொன்னையும் சொல்லிட்டே வரும். அதிகாரம் ஒண்ணுதான், ஆரம்பிக்கிறது பெந்தெகொஸ்தே நாளுக்கு பின் இருந்த சபையினுடைய நிலைமையிலிருந்து ஆரம்பிக்குது. ஆனா அந்த சபை என்ன மாதிரியான மாற்றங்களுக்குள்ள காலப்போக்கில போனது என்று அந்த சரித்திரத்தை அழகாக அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். முதல் வசனம் அப்போஸ்தலர் காலத்து பரிசுத்தமான சபையினுடைய நிலைமைய அங்க அருமையா காண்பிக்குது. இப்ப இரண்டாவது வசனம் வாசிக்கலாம். அப்படி இருந்த உண்மையான சபை இங்க நாம இரண்டாவது வசனத்துல பார்க்கும் போது கர்ப்பவதி ஆட்சி, கர்ப்பவதி ஆனாங்க, பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சோ அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆனது அல்லது கர்ப்பம் தரிச்சது எதை குறிக்குதுன்னா, எப்படி கர்ப்பம் தரிக்கும் போது லிட்டரலா நாம சொன்னோம்னா, ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இன்னொரு புது ஜீவனை அங்க உருவாக ஆரம்பிச்சிருக்குதோ, அதே போலதான் அந்த ஆதிகால சபை அப்படி துவங்கின போது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உண்மையான சபைக்குள்ள இன்னொரு புது ஜீவனு, இன்னொரு புது அமைப்பு, இன்னொரு புது வகுப்பாறு உருவாக ஆரம்பிச்சதை இது அங்க குறிக்குது சகோதர சகோதரிகளே. அது எந்த ஜீவனை குறிக்குதுன்னா, உண்மையான சபைக்குள்ள அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் பரிசுத்தமான நிலைமையில் இருக்க அந்த உண்மையான சபைக்குள்ள அவங்க காலத்துக்கு பின்பு விரும்பத்தகாத ஒரு வகுப்பாறு உருவானாங்க. என்னன்னா, அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு உண்மையான சபைக்குள்ள உருவாக ஆரம்பிச்சத அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரிச்சத அங்க குறிக்குது. சோ அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு உண்மையான சபைக்குள்ளேயே உருவாகுது என்பதை 1 யோவான் 2:18-19 யோவான் தெளிவா சொல்றார். வசன வாசிங்க. உண்மையான சபைக்குள்ளேயே உருவானாங்க இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு. உண்மையான சபையிலிருந்து தான் பிரிஞ்சு போறாங்க இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு. அவர்கள் நம்மை விட்டு போனார்களே என்று அங்க சொல்லுவதை நம்ம அங்க பார்க்கிறோம். பாருங்க, அந்த வசனத்துல என்ன சொல்றதுன்னா, அவள் கர்ப்பவதியா இருந்து அப்படின்னா உண்மையான சபைக்குள்ள அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாக ஆரம்பிச்சது யாருக்குமே தெரியாம பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். எந்த தாய்க்குமே தான் பெற்றெடுக்க போகிற குழந்தையினால வலி வருமே ஒழிய வருத்தம் வராது, சந்தோஷம்தான் வரும். ஆனா இந்த அடையாளத்துல சொல்லும் போது கர்ப்பம் தரிச்சுட்ட இந்த ஸ்திரீ அந்த பிள்ளை பெறுவதை நினைக்கும் போது வருத்தப்பட்டு அலறினான். அப்படின்னா அந்த ஸ்திரீக்கு அந்த தன்னுடைய கர்ப்பத்துல உருவாயிட்ட அந்த ஜீவனை குறித்து சந்தோஷம் இல்லை, மாறாக வருத்தம். ஏன்டா இந்த குழந்தை நமக்குள்ள பிறக்குது, அது வருத்தமா இருந்துச்சு. இது எதுக்கு அருமையான அடையாளம்னா சகோதர சகோதரிகளே, உண்மையான சபைக்குள்ள ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாகுவத அந்த சபை பார்த்த போது உண்மையான சபையின் அங்கத்தினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் வேதனை அங்க வெளிப்பட்டது நாம அங்க பார்க்கிறோம். இது இன்னொரு வசனத்துல கூட ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. விதைக்கிறவன் பற்றின ஊமையில Matthew 13 பார்க்கிறோம். அதாவது அந்த மனுஷகுமாரனே நிலத்துல நல்ல விதையை விதைச்சிடுறார். மனுஷர்களே நித்திரை பண்றாங்க, அப்போஸ்தலர்கள் மறிச்சிடுறாங்க, சத்ரு வந்து அதே நிலத்துல களைகளை விதைச்சிடுறான். அப்ப அந்த களைகளே கோதுமை ஃபீல்டு அப்படின்னா கோதுமை நிலம் தான், அந்த நிலத்துல கோதுமை தான் விதைக்கப்பட்டிருக்கு, கோதுமைகளுக்கான நிலம் தான் அது. ஆனா அந்த நிலத்துல களைகள் விழுந்தது, களைகள் முளைச்சதை பார்த்துட்டு வசனவாசிங்க 27 அவர் விதைச்சது ராஜ்யத்தின் சுவிசேஷம் உண்மையான சபைக்கு கொடுத்தாரு. ஆனா சத்ரு வந்து அந்த சபைக்குள்ள களைகள் விதைச்சிடுறாரு. களைகள் முளைச்சதை பார்த்துட்டு அந்த உண்மையான சபையில இருக்கிறவங்க அங்க வந்து கேட்டது மாதிரி இருக்குது, நீங்க நல்ல விதை தானே விதைச்சீங்க, எப்படி களைகள் வந்துச்சு? வருத்தம், அவங்களுக்கு வருத்தம். சோ இதுதான் என்னன்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட அழகா சொல்லப்பட்டது. அந்த ஸ்திரீ அந்த பிள்ளைய பெற்றெடுக்கிற விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டு அலறினாள். சோ இந்த இந்த ரெண்டு வசனம் சொல்லும் போது சபையினுடைய வளர்ச்சியில எவ்வளவு காலப்பகுதி கடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் போயிருக்குது. கர்த்தர் இயேசு சபை ஸ்தாபிக்கிறாரு,
கிபி 33ல் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க ஒரு கிபி 100 வரைக்கும். அந்த ஆதிகால சபை, பரிசுத்தமான சபை, அந்த 1 வசனம் கூறுகிறது. ஆனா அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் மறிச்சிடுறாங்க, கலைகள் விதைக்கப்பட்டுடுது, அங்கு உண்மையான சபைகள் அந்தி கிறிஸ்து அப்படியே அமைப்பு உருவாகிறது. கிட்டத்தட்ட ஒரு கிபி 200 வரைக்கும் இந்த 2 வசனங்களினுடைய நிறைவேறுதல் நம்ம அங்க சொல்லலாம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப 3 வசனம் வாசிக்கலாம். ரொம்ப அருமை வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம தியானிக்கும் போது அதனுடைய கருப்பொருள் நம்ம புரிஞ்சோம்னா அவ்வளவு பிரம்மாண்டமா தேவன் அவருடைய சத்தியங்களை மறைச்சு வைக்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, முதல் 2 வசனத்துல அழகா சொல்லிட்டாங்க தேவன் இந்த உண்மையான சபை எப்படி உருவாச்சு, அந்த உண்மையான சபைகள்ல எப்படி கள்ள சபை, அந்தி கிறிஸ்த அமைப்பு, போப் மார்க்கம் உருவாச்சு என்பதை அங்க சொல்லிட்டு, இப்ப டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் பிக்சருக்கு அங்க கவனம் போகுது. டோட்டலா வேற கோணத்துல வேற ஒரு விஷயம் பாக்குறாரு. என்னன்னா, அப்பொழுது இதெல்லாம் இப்படியாக நடந்துட்டு இருந்து முதல் 2 நூற்றாண்டுகள் கடந்துட்டு இருக்கும் போது வேறொரு அடையாளம் வானத்துல காணப்பட்டுச்சு, வேற ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. 7 தலைகளே 10 கொம்புகள் தன் தலைகளின் மேலுள்ள 7 முடிகளையுடைய சிவப்பான பெரிய வலுச்சற்பம் இருந்துச்சு. சோ இந்த சிவப்பான பெரிய வலுச்சற்பம், 7 தலை 10 கொம்பு, இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் முழுக்க இது எங்கு வந்துட்டாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் குறிக்கும். பேர் அதுக்கு பேர் வலுச்சற்பம், 7 தலை இருக்கும், 10 கொம்பு அங்க இருக்கும். சகோதர சகோதரிகளே, இது எதை குறிக்குதுன்னா ஒரு அரசியல் சக்தியை குறிக்குது, அரசியல் வல்லமை குறிக்குது, அதாவது ஒரு சாம்ராஜ்யத்தை குறிக்குது. எந்த சாம்ராஜ்யம்? வலுச்சற்பம்னாவே இங்கிலீஷ்ல வந்துட்டு சர்பண்டா வருது, என்ன வருது இங்கிலீஷ்ல வலுச்சற்பம், டிராகன், சரிங்களா, ரெட் டிராகன். சோ இந்த டிராகன் வந்துச்சுனாவே, வலுச்சற்பம்னாவே சிவில் பவர், அரசியல் வல்லமை அல்லது அரசியல் சக்தி குறிக்குது, அதாவது ஒரு சாம்ராஜ்யம், ஒரு ராஜ்யம். ஆனா இங்க எந்த ராஜ்யத்தை குறிக்குது? அதாவது சபை இப்படியாக ஸ்தாபிக்கப்பட்டு முதல் 200 வருஷம் கடந்திருக்கும் போது பூமியில எந்த சாம்ராஜ்யம் ஆதிக்கத்தில் இருந்துச்சு? ஹிஸ்டரி புரட்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சாம்ராஜ்யம். அப்புறம் இந்த அடையாளங்களை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாம்ராஜ்யம் தான். எந்த சாம்ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். ஆமா, ரோம சாம்ராஜ்யம். எப்படி இது ரோம சாம்ராஜ்யம் நம்ம அங்க சொல்ல முடியும் சகோதர சகோதரிகள்? பாருங்க, அது சிவப்பான நிறம், பெரிய சிவப்பான பெரிய வலுச்சற்பம். இது எது குறிக்குதுன்னா சிவப்பு வந்துட்டு பாவத்துக்கு அடையாளமா இருக்கு இல்லீங்களா. உங்களுடைய பாவங்கள் சிவேறிந்திருந்தாலும் உறைந்த மலை போல பண்ணுவேன், பாவத்துக்கு அடையாளமா இருக்கு. அதாவது என்னன்னா இது குறிக்குது, அப்ப ரோம சாம்ராஜ்யம் புற மத வழிபாட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்நிய தேவர்களை வணங்கிட்டு இருந்த ஒரு சாம்ராஜ்யம், பூமிக்குரிய சாம்ராஜ்யம் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இதுக்கு 7 தலை இருந்துச்சு அப்படின்னா, தலை எதை குறிக்குதுன்னா ஒரு இவர் வலுச்சற்பம் சொல்லிட்டாரு, அந்த வலுச்சற்பத்தினுடைய தலைன்னு சொல்றாரு. வலுச்சற்பம் குறிக்குது ரோம சாம்ராஜ்யம், அந்த தலை எதை குறிக்கும்? அது 7 தலை இருக்குதுங்கிறார். பொதுவா தலைதான் முழு சரீரத்தை என்ன பண்ணும், வழி நடத்தும், வழி நடத்தும். இது எதை குறிக்குதுன்னா இந்த ரோம சாம்ராஜ்யம் 7 விதமான ஆட்சி முறைகளை கொண்டு இருந்துச்சு. 7 விதமான ஆட்சி முறை, இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா விட்டுடுங்க, ஆனா புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா புரிஞ்சுக்கலாம். அது எப்படி சொல்லலாம், ராஜ்யம் ஒண்ணுதான், ஆனா அந்த ராஜ்யத்தை வழி நடத்துகிற அரசாட்சி 7 விதமான அரசாட்சி முறையாக இருந்துச்சு. உதாரணம் இந்தியா, இது ஒரு ராஜ்யம் தான், ஆனா 5 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன மாறுது, பாத்தீங்களா? அப்பதான் என்ன சொல்லலாம், இப்ப ஒருவேளை அந்த அந்த அரசாட்சி பண்ற அரசாட்சி முறைக்கு ஒரு தலைன்னு பேர் வச்ச இப்ப என்ன தலை இருக்குன்னா காங்கிரஸ் தலைன்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஒரு இதுக்கு முன்னாடி கூட என்ன தலை தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம், காங்கிரஸ் ஆட்சி முறை, காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் அந்த ஆட்சி தான் இந்த தேசத்தையே வழி நடத்திட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காலம் போனீங்கன்னா பிஜேபி அப்படி சொல்லலாம், சாரி சொல்லலாம் பாருங்க. அது மாதிரி இது கான்சுலர் ரோம், இம்பீரியல் ரோம், கோத்திக் ரோம், பேப்பல் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் ஒரே ஒரு சாம்ராஜ்யம் தானே ஒழிய அத காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வழி நடத்துற அந்த அரசாட்சி முறை தான் வித்தியாசம். அது ஒட்டு மொத்தமா எவ்வளவுனா 7 அரசாட்சி முறை இருக்கு. அதனால்தான் சொல்றாங்க அந்த வலுச்சர்க்கும் ரோம சாம்ராஜ்யம் 7 தலைகளே கொண்டிருந்துச்சு, நெக்ஸ்ட் அதுக்கு 10 கொம்புகள். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அடையாளம். ஏன்னா ரோம சாம்ராஜ்யம் காலப்போக்கில் எவ்வளவு ராஜ்யமா பிரிஞ்சது பாக்குறோம், 10 சாம்ராஜ்யம். அந்த தானியல் பொற்சிலை கனவுல இல்லைங்களா, பாபிலோனு, மெதோபெர்சியா, கிரேக்கம், அப்புறம் ரோம். பாதத்துல வரும்போது எத்தனை விரல்கள் இருக்குது, 10 விரல்கள். அந்த ரோம் சாம்ராஜ்யம் என்னவாச்சு, 10 ராஜ்யங்களாக பிரிந்துச்சு ஐரோப்பிய தேசங்கள் என்று அங்க. அதான் 7 தலை 10 கொம்புன்னு வந்தாவே கண்ண மூடிட்டு சொல்லிடலாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல, இட் ரெப்ரசன்ஸ் த ரோமன் எம்பையர், ரோம சாம்ராஜ்யத்தை அது குறிக்குது என்று அங்க சொல்லும். பாருங்க ரொம்ப அருமை, மொதல் வசனத்துல வானத்துல ஒரு பெரிய அடையாளம் ஒரு ஸ்திரீ இருந்தாங்க, ரெண்டாவது வசனத்துல அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரிச்சாங்க, இப்ப மூணாவது வசனத்துல சொல்லும் போது அதே வானத்துல வேறு ஒரு அடையாளம் தோன்றுச்சு, இந்த சிகப்பு வலுச்சற்பம் அங்க இருந்துச்சுங்க போது இது ஏன் வந்து வானத்துல என்று சொல்லப்படும். வானம் சொல்லும் போது சகோதர சகோதரிகளே இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா ஸ்பிரிச்சுவல் ரூலர்ஷிப் அப்படின்னா மத சம்பந்தமான ஆளுகை. அந்த ஆளுகையில யார்தான் இருந்தாங்கன்னா அந்த காலப்பகுதியில அப்படின்னா வானம் குறிக்குது மத சம்பந்தமான விஷயம், மத ரீதியான விஷயத்தை குறிக்குது. அந்த வானத்துல இந்த சிவப்பு நிறமுடைய வலு சர்ப்பம் இருந்துச்சுன்னா இந்த காலப்பகுதியில், அதாவது கிபி 200 அந்த 300 இந்த காலப்பகுதியிலாம் பார்த்தோம்னா மதம் என்ற அமைப்பின் மீது யார் அதிகாரம் செலுத்துகிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் அதிகாரம் செலுத்துகிறவங்களா இருந்தாங்க. அப்படின்னா மதத்தின் மீதான அதிகாரம் முழுவதும் ரோம சக்கரவர்த்தியினுடைய கைக்குள்ளதான் இருந்துச்சு. இது வந்து இது அந்த அந்த காலம் வரைக்கும் இருக்கிற ஒரு நடைமுறை. பொதுவா எந்த சாம்ராஜ்யம் எடுத்தாலும் அவங்க அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதோடு மாத்திரமல்ல அந்த சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்திகளே ராஜாக்களே மதத்தின் மீதும் அதிகாரம் படைத்தவர்களா இருக்கிறது வழக்கம். ஏன்னா பாபிலோன்ல இருந்து நீங்க இருந்தீங்கன்னா மெதோபெர்சியா கூட சரி, கிரேக்கம் கூட சரி, ரோம் கூட சரி, இந்த வழக்கம் வந்துட்டு ரெகுலர். என்னன்னா அந்த அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா தான் அரசியல் மீதான அதிகாரமும் வச்சிருப்பாரு, மதத்தின் மீதான அதிகாரத்தையும் வச்சிருப்பாரு. இது வந்து அந்த அரசியல் அதிகாரத்தை ஜனங்கள் மீது திணிப்பதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு. எது மதத்தின் மீது அவங்களுக்கு கொண்டிருந்த அந்த அதிகாரம். ஏன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா ராஜாக்களே ஜனங்கள் கிட்ட இந்த ராஜ்யமே கடவுளுடைய அருளின்படி தரப்பட்ட ராஜ்யம், கடவுள் நியமித்த ராஜ்யம் தான் இதுன்னு சொல்லி ஜனங்கள் கிட்ட பேசும்போது ராஜாவை பிடிக்காம இருந்தா கூட அது வந்துட்டு கடவுளே அனுமதிச்ச ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, அப்படியே சண்டை ஆயிடுவாங்க. சோ அப்போ இந்த மதம் என்கிற அதிகாரம் சக்கரவர்த்திகளை ரொம்ப பாசிட்டிவா பயன்படுத்தினாங்க. அதே போலதான் ரோம் கூட இருந்த போது பாருங்க, ஆதிகால சபை பரிசுத்தமா இருந்த நிலைமை அப்புறம் அந்த சபைக்குள்ள அந்திகிறிஸ்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமா உருவாயிட்டு இருக்குது. இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இங்க பார்த்தா ரோம சாம்ராஜ்யமே எப்படி இருந்துச்சுன்னா, அது மதம் என்ற அதிகாரத்தையும் தன்னிடத்துல பெற்று இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த ராஜ்யமாக அது அங்க இருந்துச்சு. அந்த ராஜாக்கள் தங்களை கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து ஆளுகை செய்யறோம் என்று அவர்கள் அங்க சொல்லிக் கொண்டாங்க சகோதர சகோதரிகள். சோ இது கிட்டத்தட்ட கிபி 300 வரைக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் நாம அழகாக பொருத்தி பார்த்து புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப வசனம் 4 வாசிங்க. ஆமாம். சோ இது என்ன சொல்லலாம்னா, கிபி 300 இருந்து ஒரு 325 வரைக்கும் நடந்த சில காரியங்களை இந்த வசனம் வந்து அங்க குறிக்குது. ஆனா இந்த வசனத்துல ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். முதல் பாதியை ரெண்டாவது கொண்டு வரணும், ரெண்டாவது பாதியை முன்னாடி கொண்டு வரணும், சரிங்களா? வசனம் எப்படி இருக்குன்னா, அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் இழ தள்ளுச்சு. எதனுடைய வாழ்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, வேறு ஒரு அடையாளம், அந்த சிவப்பான வலுச்சற்பம் அதனுடைய வாழ். இதுக்கப்புறம் வருது, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும் படிக்கு அந்த வலுச்சற்பம் அவளுக்கு முன்பாக நின்றதுன்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டாவது வசன பாகத்தை முன்னாடி போட்டு முதல் பாகத்தை பின்னாடி போடணும். அப்படித்தான் வரணும் உண்மையிலேயே. ஆனா அது கொஞ்சம் முன்னு பின்ன அங்க அமைஞ்சிருக்கு. சரி, அப்படி பார்க்க போது முதல்ல என்னன்னா, ஸ்திரீ இருந்துச்சு, இருந்தாங்க, கர்ப்பமானாங்க, வேதனைப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. வலுச்சற்பம் அந்த அதிகாரத்தில் அங்க இருக்கு. இப்ப இந்த வலுச்சற்பம் சொல்லும் போது, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும் படிக்கு அந்த வலுச்சற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அப்படின்னா இந்த வலுச்சற்பம் ஸ்திரீக்கு முன்பாக நிற்கிறது எதை குறிக்குதுன்னா, ஸ்திரீ குறிக்குது சபை, வலுச்சற்பம் குறிக்குது ரோம சாம்ராஜ்யம். இந்த உண்மையான சபைய, இந்த ரோம சாம்ராஜ்யம் படுத்தின உபத்திரவங்களை, உண்மையான சபைக்கு ரோம சாம்ராஜ்யம் கொடுத்த எதிர்ப்புகளை இது குறிக்குது. ஸ்திரீ, ஸ்திரீக்கு முன்பாக வலுச்சற்பம். அப்படின்னா அந்த உண்மை, அந்த சபைக்கு விரோதமா கொடுத்த எதிர்ப்பு மற்றும் உபத்திரவங்களை இது குறிக்குது. இது கொஞ்சம் காலம் போகுது, 300 கிட்டத்தட்ட 325 வயசு வருஷங்கள் வரைக்கும். இது ரொம்ப அருமையா நம்ம எப்படி சொல்லலாம்னா, சகோதர சகோதரிகளே, வேற ஒரு வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உண்மையான சபைய ரோம சாம்ராஜ்யம் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள அனுமதிக்கும் என்று சொல்லி சரித்திரத்தை புரட்டி பார்த்தா, அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில கண்டிப்பா தேவன் இறக்கப்பட்டு சபை பக்கம் இருந்த ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு வரைக்கும் பூமியில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த காலப்பகுதியில தேவன் முழு அனுமதி கொடுத்திருந்தார்னா, ரோம சாம்ராஜ்யம் என்னவே பண்ணிடுக்கும்னா, பூமியில கிறிஸ்தவம் அப்படிங்கறதே இல்லாம பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உபத்திரவ காலமே உண்மையான சபைக்கு ரோம சாம்ராஜ்யத்தின் மூலம் உண்டாச்சு. அது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2:10. உண்மையான சபைக்கு கர்த்தர் பேசும் போது சொல்றாரு, நீ பட போற பாடுகளை குறிச்சு எவ்வளவும் பயப்படாத. அப்பனா என்ன இருக்கு, உண்மையான சபைக்கு என்ன இருக்குது, பயங்கர பாடுகள் இருக்கு. அப்புறம் உங்கள் மேல ஒரு மிகப்பெரிய சோதனை வரப்போது, பிசாசனன் உங்களை காவல போட போறாரு. பாத்தீங்களா, 10 நாள். இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட். இந்த மாதிரி எல்லாம் தீர்க்க தரிசனத்துல வாசிச்சீங்கன்னா அது ஏதோ 10 நாள் நினைக்க கூடாது. தெளிவான காலப்பகுதி சொல்லிட்டார் தேவ கர்த்தர். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 நாள் உண்மையான சபைக்கு மிகப்பெரிய சோதனை இருக்கு, பிசாசானவன் அதைய கொடுக்க போறாரு. இது தீர்க்க தரிசனமா இருக்கனால 10 நாள் என்பது 10 வருஷம். இந்த 10 வருஷம் எங்கிருந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா, கிபி 303 இருந்து 313 வருஷம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அப்ப இருந்தாரு ரோம சக்கரவர்த்தி டயோக்லேசியன். இவருடைய காலப்பகுதியில அந்த 10 வருஷம் அதுதான். ஒருவேளை அந்த 10 வருஷம் தேவன் இறக்கம் பாராட்டாம விட்டு இருந்தாருன்னா, டயோக்லேசியனுடைய நோக்கம், உண்மையான நோக்கம் என்னன்னா, இந்த கிறிஸ்தவ மதம் பரவிட்டு வருது, அந்த மதம் இருக்கக்கூடாது, அந்த மதத்தை நம்பிட்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படித்தான் முடிவெடுத்து மிகப்பெரிய உபத்திரவமுக்குள்ள அவரு சபைய வந்து கொண்டு போனார். என்ன சொல்லலாம்னா, சபை இந்த பூமியில கர்த்தர் இயேசுக்கு பின்னால சுவிசேஷம் 2000 வருஷமா இருக்கிறாங்க. இந்த 2000 வருஷம் சபையினுடைய சரித்திரம் எடுத்து புரட்டி பாத்தீங்கன்னா, எந்த கால பகுதியில சபை ரொம்ப துன்பம் அடைஞ்சாங்கன்னா அந்த 10 வருஷம் தான். அது மாதிரி இதுவரைக்கும் சபை எங்கேயுமே துன்பம் அடையும், அவ்வளோ தீவிரமான துன்பமே அங்க இருந்துச்சு. அதுதான் இப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பாக்குறோம். அந்த ஸ்திரீக்கு முன்பாக வலு சர்ப்பம் வந்து நின்றுட்டு இருக்கு. அப்படின்னா அந்த சபைய அந்த அந்த ரோம சாம்ராஜ்யமே அங்க துன்பப்படுத்திட்டு இருக்குது என்று பார்க்கிறோம். நெக்ஸ்ட், பிரசவ வேதப்படி அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து கொல்லும் படிக்கு, இது என்னன்னா சகோதர சகோதரிகளே, இது டயக்லேஷியனுடைய நாட்கள் கடந்து அந்த உபத்திரவங்கள் எல்லாம் கடந்து முடிஞ்சதுக்கு பின்பு அவருக்கு பின்னால வந்தார் ஒரு ரோம சாம்ராஜ்ய ரோம சக்கரவர்த்தி, அவர் கான்ஸ்டான்டின். இவர் கொஞ்சம் இலகிய மனசு உள்ளவரா இருந்தார். இவர் மற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மத்தியில இவருக்கு தனிப்பட்ட சில அனுபவங்கள் மூலம் சில அனுபவங்கள் அவரு சந்திச்சுட்டு இவர் என்ன பண்ணிட்டார்னா, புற மத வழிபாட்டில் இருந்த கான்ஸ்டான்டின் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டுட்டார். பாருங்க, இந்த ரோம சாம்ராஜ்யம் சக்கரவர்த்தி கான்ஸ்டான்டின் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்தவ சபைக்குள்ள உருவாயிட்ட அந்தி கிறிஸ்து அமைப்ப அப்படியே தனக்குள்ள சேர்த்து கொள்ளுகிற விஷயம்தான். என்ன சொல்றதுன்னா, அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும் படிக்கு நின்றுச்சு. பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பிள்ளையை பட்சித்து போடணும்னா எதுக்கு பட்சித்து போடணும்னா என்ன? அது வந்து வலுச்சேர்ப்பம் இல்லைங்க, வலுச்சேர்ப்பம். பிள்ளைய பட்சித்துனா என்ன அர்த்தம்? என்னங்க பட்சித்துனா? என்னன்னு சொல்லலாம், என்னென்னலாம் நினைக்கலாம். ஆஹா, சொல்றாரு, நல்லா சொல்றாரு. என்னது ஸ்வாலோ? என்ன பண்ணிடும்? அப்படியே விழுங்கிடு. இப்போ கேள்வி, எதுக்காக விழுங்கணும்? விழுங்குனா என்ன நடக்கும்? அந்த 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 வலுச்சேர்ப்பத்துக்கு என்ன நடக்கும்? விழுங்கும் போது கிட்டத்தட்ட அந்த வலுச்சேர்ப்பத்துக்கு அந்த பிள்ளை என்னவா ஆயிடுது? நீங்க சாப்பிடற சாப்பாடு முழுங்குறீங்க, உங்களுக்கு அடிமை ஆயிடுதா? என்ன ஆயிடுறது உங்களுக்கு? உங்க உடம்புக்கு அது ஆகாரமாயி ஜீர்ணிச்சு உங்க பாடிக்கு என்ன ஆயிடுதாங்க? ஸ்ட்ரென்த், பாத்தீங்களா? இந்த போப், இந்த அந்த ரோம சாம்ராஜ்யமே அந்த ஸ்திரீ ஸ்திரீனுடைய பிள்ளைய விழுங்கிறதுக்கு காத்திருந்து விழுங்கு. அப்படின்னா கான்ஸ்டான்டின் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினது மாத்திரம் இல்ல, கண்டுபிடிச்சாரு அந்த உண்மையான சபைக்குள்ள தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு எலிமெண்ட், ஒரு வகுப்பா அந்தி கிறிஸ்த அமைப்பு அங்க உருவாயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா தன்னுடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கேற்ப ஒரு வகுப்பார் பாக்குறாரு, அவங்களையும் அப்படியே உள்ள ஏற்றுக்கொண்டு அவங்கள் மூலம் அவங்களை ஏற்றுக்கொண்டதின் மூலம் இந்த ரோம சாம்ராஜ்யம், அதாவது இந்த வலுச்சர்ப்பமே ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அப்படின்னா கான்ஸ்டான்டின் பீரியட்ல ரோம சாம்ராஜ்யம் சுக்குநூறா உடைஞ்சு அழிய போற நிலைமையில இருந்துச்சு. இந்த ராஜ்யத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது கான்ஸ்டான்டின் யோசிச்சு பார்த்தா புரியல. ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்சாரு, அந்த காலப்பகுதி கிபி 300 to 325 இருந்த காலப்பகுதியில ஒரு மதமே ரொம்ப பவர்ஃபுல் மதமா பரவிட்டு இருந்துச்சு. அந்த மதத்தினுடைய போதனைகள் ரொம்ப வித்தியாசம், அந்த போதனைகளை ஏற்றுக்கொண்டவங்க வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யாருன்னா கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவர்கள். இவருக்கு சில தனிப்பட்ட அனுபவங்களும் இருந்துச்சு. அவருடைய மகள் நோய்வாய்ப்பட்டு இருந்த போது அந்த ரோம பட்டணத்தில் இருந்த அந்த கண்காணி தான் போய் அங்க அவங்களுக்கு குணப்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் ஆக போது இவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் அந்த மதத்தின் மீது அவர் ஒரு பிரிய மச்சு மாறுறாரு. அது மாத்திரம் இல்ல, இவ்வளவு வல்லமையுள்ள ஒரு மதத்தை நாம ராஜ்யத்தின் மதமா ஆக்கும் போது கண்டிப்பா அது ராஜ்யத்தை பலப்படுத்தும் என்று கூட அவரு அங்க நினைச்சிட்டு இவ்விதமாக கிறிஸ்தவத்துக்கு கான்ஸ்டான்டின் வந்துட்டு அங்க மாறினாரு. அப்போ அந்த கிறிஸ்தவ சபைக்கு உள்ள உருவாயிட்டிருந்த அந்த பிள்ளை அந்த கிறிஸ்த அமைப்பு கூட இந்த அந்த சக்கரவர்த்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. இதெல்லாம் அந்த சாம்ராஜ்யத்தை பலப்படுத்த அங்க உதவுச்சு என்று நம்ம அங்க பாக்குறோம். கிட்டத்தட்ட இந்த சமயத்துல அந்த பிள்ளையே பிறந்துடுச்சுன்னே சொல்லலாம். ஆனா சின்ன ஆளா தான் இருக்கிறார். அப்படின்னா அந்தி கிறிஸ்து என்ற ஒரு அமைப்பு அங்க உருவாயிட்டு உண்மையான சபை அவங்களுக்குள்ளிருந்து ஒரு வேறு விதமான வகுப்பாரு தெளிவா செப்பரேட்டா அங்க இருந்தாங்க. இவர்களை கான்ஸ்டன்டின் ராஜாவோடு கூட டைப் வைக்கிறாங்க, கூட்டணி அங்க சேர்றாங்க. சோ இது அந்த ராஜாவுக்கு ராஜ்யத்துக்கு ஒரு பலமா கூட அங்க இருந்தது நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. பாருங்க இப்படி இருந்த போது அந்த வருச்சருப்பத்தினுடைய வால் என்ன பண்ணுச்சா, வசனம் வாசிங்க. அது அதனுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்கள்ல மூன்றில் ஒரு பங்கை இழுத்து பூமியில விழ தள்ளுச்சு. பாருங்க எதனுடைய வால்னா வலுச்சர்ப்பத்தின் வால். வலுச்சர்ப்பம் எதை குறிக்குது சொன்னோம், வலுச்சர்ப்பம் எதை குறிக்குது சொன்னோம், ரோம சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். வலுச்சர்ப்பத்தின் வால் அப்படின்னா த எண்ட் பார்ட், முடிவு பாகம் இல்லைங்களா. வால் வந்து அதுதான் முடிவு பாகம். எது குறிக்குதுன்னா அந்த ரோம சக்கரவர்த்திகள்லயே கடைநிலை சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட கான்ஸ்டாண்டின் குறிக்குது ரொம்ப தெளிவு. ஏன்னா கான்ஸ்டாண்டின் தான் என்ன சொல்லலாம்னா ரோம சக்கரவர்த்திகளே ஓரளவுக்கு கடைசியா வல்லமையோடு செயல்பட்ட சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் ரோமன் சக்கரவர்த்திகள் நீங்க வல்லமையா பார்க்க முடியாது. சோ அப்போ அந்த சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி சக்கரவர்த்தியா கருதப்படுகிற கான்ஸ்டாண்டின் அது குறிக்குது. அந்த வால் என்ன பண்ணுச்சுன்னா வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து பூமியில வெளை தள்ளுச்சு. இது பாருங்க ரொம்ப ஆச்சரியமா. இதெல்லாம் என்ன தீர்க்க தரிசனம் தெரியுங்களா, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் தெரியுங்களா. உலகத்துல போய் எங்க வேணா கேளுங்க, யாருக்கும் இது பத்தி ஒண்ணும் தெரியாது. எவ்வளவு பெரிய ரகசியம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க என்ன நடந்துச்சு இந்த 2000 வருஷத்துல உண்மையான சபைக்கு எப்படியெல்லாம் இந்த அந்திகிறிஸ்த அமைப்பு உருவாச்சு நம்ம பார்ப்போம். என்னன்னா இந்த வால் கான்ஸ்டாண்டின் வானத்துல மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்கள் யார குறிக்குதுன்னா சகோதர சகோதரிகளே பாருங்க வானத்தின் நட்சத்திரங்கள் வானம் மறுபடியும் இது மதத்தை மத அமைப்பு குறிக்குது கிறிஸ்தவ மதம். அந்த கிறிஸ்தவ மதத்துல நட்சத்திரங்கள் போல இருந்துட்டாங்க. அந்த மதத்தை வழிநடத்தின சில கண்காணிகள், இந்த கண்காணிகள்ல மூணுல ஒரு பங்க வால் இழுத்து பூமியில தள்ளுச்சு. அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா கான்ஸ்டாண்டின் சக்கரவர்த்தி ஒரு மாபெரும் மாநாடு ஏற்படுத்தினார் கிபி 325ல். அந்த மாநாடு எதுக்குன்னா யோவான் 10:30ல் கர்த்தர் இயேசு சொல்லின வசனத்தை மையமா வச்சு அந்த மாநாடு நடத்தினார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். கிறிஸ்தவ மதம் பைபிள்ல எத்தனை கடவுள் இருக்கிறாங்க என்ற ஆராய்ச்சிக்கு முடிவு கொண்டு வந்து அதைய தீர்மானிக்கும் வகையில இவர் ஒரு பெரிய கவுன்சில் நடத்தினார், நீசியன் கவுன்சில் நம்ம சொல்லுவோம். சோ அந்த பட்டணத்துல அந்த கவுன்சிலுக்கு அவரு அழைப்பு கொடுத்தாரு. அப்போ இருந்துட்ட 400 பிஷப்ஸ்க்கு அழைப்பு கொடுத்துட்டார் கண்காணிகளுக்கு. 400 கண்காணிகள் அந்த நீசியன் கவுன்சில் அட்டன் பண்ணாங்க. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில ஆலோசனை செய்து அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாபெரும் கள்ள உபதேசத்தை கான்ஸ்டாண்டின் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவ மதத்துக்குள்ள புகுத்தினாரு. என்னன்னா அது திரியேக தெய்வம், திரித்துவம் என்கிற அந்த கள்ள உபதேசம். சோ இத அவரு எப்படி செய்தார்னா பாருங்க வானத்தின் நட்சத்திரங்கள்ல மூன்றுல ஒரு பங்க இழுத்து பூமியில விழ தள்ளுச்சு. அப்படின்னா இந்த மாதிரி மெய்யான சபைக்கு ஊழியர்களா நட்சத்திரங்களா அந்த மதத்துல இருந்துட்ட முக்கியமானவங்கள ஒரு பெரிய பிரிவினரை இந்த ராஜா என்ன பண்ணினார்னா அந்த ஸ்தானத்திலிருந்து இழுத்து சபைக்கான ஊழியர்கள் அந்த உன்னதமான ஸ்தானத்திலிருந்து அவங்களை இழுத்து பூமியில தள்ளிட்டார்னா பூமிக்குரிய ஆசைகளை, பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களை காண்பிச்சு வஞ்சித்து மயக்கி அவர்களை அந்த ஊழியர்கள்ங்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளினார். அதாவது அப்படி விழ தள்ளப்பட்டவர்கள் கூட அந்த சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறத மறந்துட்டு உலகத்துக்குரிய காரியங்களை, அந்த சக்கரவர்த்தியின் மூலம் கிடைச்சிட்ட ஆதாயங்கள் இது மேல ஆசை வச்சுட்டு அவர்களும் கீழே வலி விலகி போனான். அதுதான் அந்த வலுச்சற்போ அதனுடைய வாலு வானத்துல மூன்றில ஒரு பங்க பூமியில வில தள்ளுனதுக்கு அங்க அடையாளம் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து நாலாவது வசனம் வாசிக்கலாம். பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டோம். கிபி 300 to 325 வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. நிறைய உபத்திரவம் கொடுத்தது ரோம சாம்ராஜ்யம் சபைக்கு. அப்புறம் அந்த நீசியன் கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணி நிறைய கண்காணிகளை தன் வசமாக இழுத்துட்டாரு அந்த கான்ஸ்டாண்டின் ராஜா. அதன் மூலம் சபையில இல்லாத ஒரு புது உபதேசம், கள்ள உபதேசம், தேவனை பற்றி திருத்துவம் என்ற உபதேசம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சது என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் அடுத்த வருஷம்
செய்யும்
அருமையா காண்பிக்குது. அதாவது போப் மார்க்கம் உருவாகி அது பிறந்து ஆளுகைய எடுக்கிற அந்த ஒரு காலப்பகுதியை இது அங்க குறிக்குது. பாருங்க, அந்த போப் மார்க்கமே அந்த ஸ்திரீனுடைய பிள்ளை உண்மையான சபைக்கிலிருந்து உருவாகிற அந்திகிறிஸ்த அமைப்பு போப் மார்க்கமே சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்வான். அப்படின்னா அது எதிர்காலத்துல அந்த இருண்ட யுகத்துல போப் மார்க்கம் செய்ய போகிற ஆளுகையே அது அங்க குறிக்குது. தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படுது எதை குறிக்குதுன்னா அந்த பிள்ளை குறிக்குதே. அந்திகிறிஸ்த அமைப்பாகிய போப் மார்க்கம் அது தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான் என்ற வசனத்தை போல இந்த போப் மார்க்கம் தன்னைத்தானே சபையில உயர்த்தி கொண்டு இந்த ஒரு ஆளுகையை செய்ய போகிறத இது குறிக்குது. இதெல்லாம் கிபி அந்த 4வது நூற்றாண்டுல அந்திகிறிஸ்த அமைப்பானது கொஞ்சம் அறாக வெளிப்பட்டு அது கிரியை செய்ய ஆரம்பிச்ச அந்த அந்த சூழல்ல இதெல்லாம் அங்க குறிக்குது. சகோதர சகோதரிகளே, இப்ப ஆறாம் வசன வாசிங்க. ஆமா, சோ இந்த சமயம் இப்படியாக காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது கிபி 1வது நூற்றாண்டிலிருந்து 4வது நூற்றாண்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி உண்மையான சபைக்குள்ள ஒரு பொய்யான சபை, பொய்யான அமைப்பு, அந்திகிறிஸ்த அமைப்பு போப் மார்க்கம் உருவாகி ரோம சாம்ராஜ்யத்தோடு இணைவதற்கு ஏற்ப முயற்சிகள் மேற்கொண்டு நடந்து கொண்டே இருந்த போது ஸ்திரியானவள் அந்த உண்மையான சபை வனாந்தரத்திற்கு ஓடி போனால், வனாந்தரம் வந்து பிரிந்து இருக்கிற நிலை, பட்டணம் பட்டணத்துக்கு வெளியே தான் எப்போதும் வனாந்தரம் இருக்கும். பட்டணத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கிறது தான் வனாந்தரத்தினுடைய நிலை. இது எதை குறிக்குதுன்னா உண்மையான அந்த சபை அந்திகிறிஸ்து அமைப்பு உருவான போது அதுல இருந்து பிரிஞ்சு அதனுடைய அங்கத்தினர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த அந்திகிறிஸ்து அங்கத்தினர்களுடைய கிரியைகளோடு ஒத்து போகாமல் எல்லா விதத்திலையும் உண்மையான சபை அங்கங்களே பிரிந்து இருந்து விலகி இருந்த காலப்பகுதிய விலகி இருந்ததை அது குறிக்குது. அப்போ இந்த காலப்பகுதி அந்திகிறிஸ்து அமைப்பு ஆளுகை செய்யறதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் 1260 நாள் அங்க இருந்துச்சு. இந்த 1260 நாள் தான் கிபி 539 1799 வரைக்குமான காலப்பகுதி. போப் மார்க்கம் அந்திகிறிஸ்துக்கு தேவன் கொடுத்துட்டா அந்த ஆளுகையின் காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில அந்திகிறிஸ்து அமைப்பு முழு ஆளுகை செய்யும். ஆனா அதே காலப்பகுதியில இந்த ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போறால் அங்க அவளை போஷிக்கிறதுக்கு தேவன் அங்க ஆயத்தம் பண்றது நம்ம அங்க பாக்குறோம். இப்ப 7 வசனம் வாசிங்க. நீங்க கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் எந்த கமெண்ட்ரி வேணா வாங்கி பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் இந்த வசனத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். இத புரிஞ்சுக்கலாம், இந்த அதிகாரத்தையே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இங்க பாருங்க, இப்ப நான் கேட்டுட்டா நீங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் நடந்துச்சிருக்கும் போது வானத்துல ஒரு யுத்தம் உண்டாயிற்று. யார் யாருக்கு? மிகாயேலுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் வலுச்சொற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுச்சொற்பமும் அதை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணியும். யாருக்கு யாருக்கு யுத்தம்னா, வானத்துல மிகாயேலுக்கும் வலுச்சொற்பத்துக்கும், மிகாயேலோடு இருக்கிறவங்களுக்கும் வலுச்சொற்பத்தோடு இருந்தவங்களுக்கும். இப்ப மிகாயேல் சொல்லும் போது யார் ஞாபகத்துக்கு வருது நமக்கு? ஏசு கிறிஸ்து இல்லைங்களா? ஏன்னா அது அவருடைய பெயர் இல்லைங்களா? அவர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தான் மிகாயேல். இதை டைரக்டா இப்படி எடுத்துட்டு எல்லா கமெண்ட்ரி என்ன கொடுப்பாங்கன்னா, இது இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சண்டை வந்தது. அப்படி சொன்னாவே நீங்க சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த கமெண்ட்ரி படிக்காது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப ரகசியமான விஷயம். இங்க இயேசு கிறிஸ்து வரக்கு அவசியமே இல்லை, ஆனா அவருக்குரிய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது கரெக்ட். ஆனா என்ன கோணத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்க்கணும். ஒரு அடையாளமா பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இப்ப வானத்துல அப்படின்னா மதம் என்ற அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, அந்த அந்த மதம் என்ற அதிகாரத்துல ஒரு யுத்தம் உண்டாச்சு. ரெண்டு மாபெரும் சக்திகளே அந்த மதத்தின் மீதான அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு கொண்டு இருந்தாங்க. யார் யார் அந்த ரெண்டு சக்திகள்? ஒன்னு மிகாயேல் அவருடைய தூதர், இன்னொன்னு வலுச்சொற்பம் அவங்களுடைய தூதர். வலுச்சொற்பம் நமக்கு நல்லா தெரியும், யாரை குறிக்கும்? ரோம சாம்ராஜ்யம். அவருக்கு கூட இருந்த தூதர்கள்னா ரோம சாம்ராஜ்யத்தினுடைய முக்கியமான தளபதிகள் அதிகாரிகள் இவங்களை குறிக்குது. சோ ரோம சாம்ராஜ்யம் அந்த சக்கரவர்த்தி அந்த தளபதிகள் ஒரு பக்கம், இவங்க கிட்டத்தான் ஏற்கனவே என்ன இருக்குது அந்த மதம், மதம் என்ற அமைப்பினுடைய அதிகாரம் ஏற்கனவே அவங்க தான் இதுவரைக்கும் வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ அதை அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு இன்னொரு காம்படிட்டர் வரார், அவர் பேர் வந்து மிகாயேல். உடனே நம்ம டக்கு நாங்க கர்த்தரேசு போட்டா சம்பந்தமே இருக்காது, அர்த்தமே வராது. ஆனா அப்ப அது யாரு பாருங்க, இது வெளிப்படுத்தின விசேஷம். மிகாயேல்னா மிகாயேல் இல்ல, அடையாளம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் புரிஞ்சுக்காங்க, பர்வதம்னா பர்வதம் கிடையாது, அக்னினா அக்னி கிடையாது. அதனுடைய அடையாளம் அது அடையாளமா பயன்படுத்துறாங்க, அதனுடைய மீனிங் ஒண்ணு இருக்கும். அதே போலத்தான் மிகாயேல் கூட ஒரு அடையாளம், மிகாயேல் கிடையாது. ஆனா மிகாயேல் யாரை குறிக்கும் பாக்கணும். இப்போ மிகாயேல்னா என்னன்னா என்ன அர்த்தம் மிகாயேல்னா? நோ, தேவனை போன்றவர். மிகா தேவன், மன்னிக்கணும், மிகா போன்றவர், ஏல் தேவன், மிகா ஏல் தேவனை போன்றவர். இயேசு கிறிஸ்து தேவனை போன்று இருக்கிறனால அவருக்கு தான் அந்த பேர் முழுக்க சொந்தம், அது நமக்கு சந்தேகமே இல்லை. அந்த பேரு அவருடைய பேரு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த பேரை இந்த இடத்துல அதே போல தங்களை சொல்லிக் கொண்டா ஒருத்தரை குறிப்பதற்கு அடையாளமா பயன்படுத்தப்பட்டது, அவ்வளவுதான். யாரு தங்களை தேவனை போல சொல்லிக் கொண்டாங்க அப்படின்னா, சகோதர சகோதரிகளை, அந்த அந்திகிறிஸ்து அமைப்பு, அந்த போப்பு மார்க்கம், அவங்க சொல்லிட்டாங்க தங்களை தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்கார்ந்து அங்க இருக்கிறதுனால அந்த அவங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையில அந்த மாதிரி பிரயாசத்தை எடுத்துட்டு இருந்த ஒரு ஸ்தானம் இருந்தனால அவங்களுக்கு அடையாளமா இந்த பேர் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ வானத்துல யுத்தம் உண்டாச்சு, மிகாயேல் அவரை சார்ந்தவங்களுக்கு, வலுச்சற்பம் அவங்களை சார்ந்தவங்களுக்கு. நான் இது எதை குறிக்குதுன்னா, கிபி 325 தொடங்கி கிட்டத்தட்ட கிபி 500-539 வரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை நாம குறிப்பிடலாம். என்னன்னா இந்த சம்பவம், மதம் என்ற அந்த அந்த மதத்தின் மீதான அந்த அதிகாரத்தை யார் தக்க வச்சு கொள்றது என்கிற ஒரு போட்டி உருவாச்சு. இந்த போட்டி யார் யாருக்கு வந்துச்சுன்னா, ஏற்கனவே அந்த மதத்தின் மீது அதிகாரம் படைச்சிருக்கிற ரோம சக்கரவர்த்தி மற்றும் அவரோடு இருந்த அதிகாரம் படைத்தவங்களுக்கும், அந்த அதிகாரத்தின் மீது புதிதாக ஆசை வச்சிருக்கிற போப் மார்க்கம், போப் மார்க்கத்தில் இருக்கிற போப்பு, அவருடைய கார்டினல்ஸ், பிஷப்ஸ்க்கு ஆசை வந்துச்சு. இவங்க தான் உண்மையான மத அமைப்பு. ஆனா அதன் மீதான அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? ரோம சக்கரவர்த்திக்கு தான் இருக்கு. இப்ப இந்த போப்பு கூட இந்த கார்டினல்ஸ் பிஷப்ஸ் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த அதிகாரம் யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். இந்த ஒரு டக் ஆஃப் வார் அப்படின்னா, இந்த ஒரு இழுப்பறியான சண்டை தான் கிட்டத்தட்ட 325 இருந்து 539 வரைக்கும் இந்த போப்பு மற்றும் பிஷப்ஸுக்கும் ரோம சக்கரவர்த்தி மற்றும் அவரோட இருக்கிற அதிகாரிகளுக்கும் அங்க போச்சு. இந்த ஒரு நீண்ட ஒரு யுத்தம் சகோதர சகோதரிகளே. அதனால தான் இந்த யுத்தம் சொல்லப்பட்டுடுச்சு. அது வானத்து மேல அப்படின்னா, மதம் என்ற அதிகாரத்துக்காக அந்த அதிகாரத்தின் மீது வாஞ்சியை வச்சுட்டு இந்த ஒரு யுத்தம் அங்க போயிருக்குது. இது நீங்க டானியல் 11 போய் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது சொல்லியிருப்பாங்க அங்க. ஆனா அது இப்ப நம்ம பார்க்க போறது கிடையாது. சரி, இப்போ வசன வாசிங்க. அது முடியும் போது வலுச்சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம். அப்ப யார் தோத்துட்டா, யார் ஜெயிச்சுட்டா இந்த யுத்தத்துல? எந்த டீம் ஜெயிச்சுச்சு, எந்த டீம் தோத்துச்சு? மிகாயேல் அவனை சேர்ந்த தூதர்கள் ஜெயித்தாங்களோ தோத்தாங்க? அவங்க ஜெயிச்சிட்டாங்க. யார் தோத்தாங்க? வலுச்சற்பமும் அவங்களை சேர்ந்த தூதர்களும் ஜெயம் கொள்ளவில்லை. இது எதை குறிக்குதுன்னா சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பாக்குறோம் அந்த போப் மற்றும் அவரோடு இருந்த கார்டினல்ஸ் பிஷப்ஸ் இந்த யுத்தத்துல ஜெயம் கொண்டாங்க. அப்படின்னா மதம் என்ற அமைப்பின் மீதான அந்த அதிகாரத்தை இவர்கள் தங்கள் வசப்படுத்தினாங்க. இதுவரைக்கும் அது ரோம சக்கரவர்த்தி கிட்ட இருந்துச்சு, அது இப்ப ரோம சக்கரவர்த்தி கிட்ட இருந்து இந்த மதத்தை மத தலைவராக கருதப்பட்ட போப்பு கிட்ட அது அங்க வந்துச்சு. பாருங்க, வலுச்சற்பமும் அதை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளல. அப்புறம் வசனம் வாசிங்க. வானத்துல அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போச்சுன்னா, இது நாள் வரைக்கும் மதத்தின் மீது ரோம சக்கரவர்த்தி செலுத்தின அந்த அதிகாரம் அவருக்கு இல்லாம போச்சு. அப்புறம் பாருங்க, இந்த வலுச்சற்பம் ரோம சாம்ராஜ்யம், இதுக்கு என்ன பேரெல்லாம் சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுச்சற்பம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தம். என்னன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு வகையில என்னன்னு சொல்றாருன்னா, அங்க கர்த்தரே பிசாசுக்கு ஈக்குவலா சொல்றாரு. ஏன்னா சாத்தானுக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, விதவிதமான ரூபம் எடுத்து வஞ்சிப்பார், தன் காரியங்களை சாதிப்பார். அதே தன்மை தான் யாருக்கிட்டையும் காணப்பட்டுச்சுன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கிட்டையும் காணப்பட்டுச்சு. ஏன்னா அந்த தானியலுடைய பொற்சில்லை கனவுலயே உங்களுக்கு தெரியும், மத்த மூணுக்கும் சிங்கம் கரடி சிறுத்தைன்னு சொல்லிட்டு நாலாவது மிருகத்தை என்ன சொல்றாரு? அதுக்கு பேரே சொல்லல, கெடிதும் பயங்கரமுமான மிருகம், மோசமான சாம்ராஜ்யம் உலகத்துல தோன்றினதுலே. சோ சாத்தானுடைய எல்லா குணலட்சணங்களும் இந்த சாம்ராஜ்யத்தையும் பிரதிபலிச்சதுனால அந்த சாம்ராஜ்யத்தை சாத்தானே சொல்றாருப்பார். அப்படி சொல்லப்பட்ட அந்த சாம்ராஜ்யமே தள்ளப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த அதிகாரத்திலிருந்து தள்ளப்பட்டாங்க, மதம் என்ற அதிகாரத்திலிருந்து தள்ளப்பட்டுட்டாங்க. அப்புறம் அது பூமியிலே விழ தள்ளப்பட்டுச்சு. பாத்தீங்களா சகோதர சகோதரிகளை, இது எதை குறிக்குதுன்னா, அது அந்த அரசியல் ரீதியான அதிகாரத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு இருக்கும் படிக்கு அங்க போச்சு. அதை சேர்ந்த தூதர்களும் அங்க தள்ளப்பட்டாங்க. இது நீண்ட காலமா 325 539 வரைக்கும் நடந்த போராட்டம். அதுக்கு பின்னால போப்பு அந்த மதத்தின் மீதான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதையும் அங்க குறிக்குது நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இப்போ அடுத்த வசனம் வாசிங்க.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவு பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமக்கும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் தாழ தள்ளப்பட்டு போனான்.
அப்புறம்
மரணம் மேல்
சரி நான் சொல்றேன் இந்த ரெண்டு வருஷம் நான் உங்களுக்கு 10-12 வரைக்கும். சோ இப்படியாக அந்த யுத்தத்துல ரோம சாம்ராஜ்யம் பெற்றிருந்த அந்த அதிகாரத்தை இழந்தாங்க. பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் அந்த அதிகாரத்தை இழந்தாங்க. அது போப்பினுடைய கைக்கு வந்துச்சு 539 வருஷம். போப் ஜெயித்துட்டாங்க, அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாங்க. இதுக்கப்புறம் அந்த அமைப்பு அந்திகிறிஸ்து அமைப்பு சொல்லிட்ட வார்த்தைகளை பின்னாடி வசனங்கள் சொல்லுது. என்னன்னா அப்பொழுது வானத்துல ஒரு பெரிய சத்தம் உண்டாச்சு. இது என்னன்னா அந்த போப் மார்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டதை அறிவிக்கும் விதத்துல அந்த போப் மார்க்கமே நிறைய அறைகூவல்கள் அங்க விடுச்சிச்சு. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டா இருக்குது. பாருங்க, இப்ப ரட்சிப்பும் வல்லமையும் உண்டாயிடுச்சுங்கிறாங்க. யாரு? அந்த போப் மார்க்கம். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மதத்தின் மீதான அந்த அதிகாரம் அந்த ஆளுகை எங்களுக்கே உரியதாயிடுச்சு. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்புறம் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்குது சொன்னாங்க. இது என்னன்னா, சோ இப்படியாக மதத்தின் மீதான ஆளுகை பெற்றுட்ட போப் மார்க்கமே தேவனுடைய ராஜ்யம் என்றும் அந்த ராஜ்யமே கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1000 வருட அரசாட்சியா இந்த போப் மார்க்கமே பூமியில நடப்பிக்கும் என்பதையும் இந்த வார்த்தை குறிக்கும். நமது தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை அதிகாரம் உண்டாயிருக்கிறது என்பதன் மூலம் கர்த்தர் இயேசுனுடைய 1000 ஆண்டு அரசாட்சிய இவ்விதமாக போப் மார்க்கம் அதாவது 799 1799 வரையிலான 1000 வருடத்துல நடத்தினதாக அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாக்குறோம், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எதை குறிக்குதுன்னா, ரொம்ப காலமா சபைய துன்புறுத்தின ரோம சாம்ராஜ்யம் அந்த நிலைமையில இருந்தே தாழ தள்ளப்பட்டு போயிட்டாங்க, அவர்கள் அந்த அதிகாரத்தை இழந்துட்டாங்க என்பதை அது குறிக்குது. அடுத்த வசனம், மரணம் நேர்ந்துகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ரோம சாம்ராஜ்யத்தை போக் மார்க்கம் எப்படி ஜெயிச்சது அப்படின்னா, இப்படி சொல்றாங்க, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதுக்காக தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஜீவனையும் கொடுத்து ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தத்தினால ஜெயித்தாங்க அப்படின்னா, போக் மார்க்கம் ரோம சாம்ராஜ்யத்தை இந்த மாதிரி ரத்தம் சிந்தி ஜெயித்தது அப்படின்னா, நிறைய பேரு போக் மார்க்கத்துக்கு ரத்த சாட்சியாக அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கோட எதிர்த்து நின்று மறிச்சு அவருடைய அந்த ரத்தம் சிந்துதலின் மூலம் கர்த்தர் இயேசுவின் ரத்தம் சிந்துதலின் மூலம் போப் மார்க்கம் இந்த ஆளுகைக்கு வந்துச்சு. இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா, போப் மார்க்கம் சொல்லிட்டாங்க. அதான் வானத்துல ஒரு பெரிய சத்தம் உண்டாச்சு, மதம் என்ற ஆளுகையை கைப்பற்றின உடனே அந்த அந்திகிறிஸ்து அமைப்பு கிட்ட இருந்து இப்படியாக தங்களை பற்றின பெருமையான வார்த்தைகளே அங்க வெளிப்பட்டுச்சு என்று அங்க பாக்குறோம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். சோ தேவனுடைய ராஜ்யமாக போக் மார்க்கம் தங்களை சொல்லிட்டனால தங்களையே சொல்லிக்கிறாங்க பரலோகம் என்று. நெக்ஸ்ட், அந்த பரலோகத்துல வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள்னா, போப் மார்க்கத்துல இருக்கிற கார்டினல்ஸ் பிஷப்ஸ் பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் அந்த அமைப்புக்கு ஆதரவா இருக்கிற எல்லோருக்கும் அந்த அதிகாரம் உண்டாயிட்டனால களி கூறுங்கள் என்ற வார்த்தையும், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. இதனா பூமி வந்துட்டு குறிக்குது ஒழுங்குக்கு உட்பட்டுட்ட ஜனங்கள், சமுத்திரம் குறிக்குது ஒழுங்குக்கு உட்படாத ஜனங்கள். சோ இவர்கள் மீது போப் மார்க்கத்தினுடைய அதிகாரம் அங்க செலுத்தப்பட போகிறதுனால அந்த போப் மார்க்கம் இவர்கள் மீது அநேக புனித போர்களே உபத்திரவங்களை நடத்த போறதுனால அநேக சிலுவை போர்களை மேற்கொள்ள போறதுனால இவங்களுக்கு ஐயோ என்று அங்க சொல்லப்படுது. பாக்குறோம், கடைசியா பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்து வந்து யாருன்னா, போப் மார்க்கம் அந்திகிறிஸ்து அமைப்பு அதிகாரம் எடுத்துடுச்சு, அவங்களை பயன்படுத்தி பிசாசானவன் கொஞ்ச காலம் இருக்கிறத உணர்ந்துட்டு உங்களை மிகுந்த உபத்திரத்துக்குள்ள உள்ள உட்படுத்துவானா, இங்க அந்த உங்கள் குறியுது உண்மையான கிறிஸ்து இயேசுனுடைய அந்த சிறு மந்தை அந்த சாத்தான், அவங்களுக்கு விரோதமா தீவிரமான முயற்சிகளை எடுக்கப்படும் என்பது இங்க சொல்லப்படுது. இப்ப நீங்க வசனம் 12 அதிகாரம் 13 வசனம் வாசிக்கலாம். பாருங்க, வலுச்சற்பமானது தான் பூமியில தள்ளப்பட்டதை அறிஞ்சு அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்துஞ்சு. வலுச்சற்பம் ரோம சாம்ராஜ்யம், ஸ்திரீ உண்மையான சபை, அந்த ஆண் பிள்ளை போப்பு மார்க்கம், அந்தி கிறிஸ்து அமைப்பு. அப்போ இந்த வலுச்சற்பம் என்ன பண்ணுச்சா, அந்த ஸ்திரீய துன்பப்படுத்துச்சுன்னா போப் மார்க்கத்துக்கு இப்போ சப்போர்ட்டா யார் இருந்துட்டாங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த ரோம சாம்ராஜ்யம் சப்போர்ட் ஆயிட்டாங்க. மார்க்கம் ரோம சாம்ராஜ்யத்தை வைத்துட்டு மத அமைப்பின் மீது அதிகாரம் பெற்றவங்களாக இருந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த அரசியல் சக்தியாக ரோம சாம்ராஜ்யத்தை வைத்து சபை அந்திகிறிஸ்து அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் மூலம் உண்மையான பரிசுத்தவான்களுக்கு பயங்கர உபத்திரம் கொடுத்தாங்க. போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, 5 கோடி ஜனங்களை போப் மார்க்கம் கொன்னாங்கன்னா எப்படி கொன்னாங்க, அவங்க பக்கத்துல இருந்தாங்க ரோம சாம்ராஜ்யம். போப் மார்க்கம் கட்டளை போடும், நிறைவேற்றுவது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தளபதிகள் அதிகாரிகள். அதுதான் அந்த ஸ்திரீயை அந்த வலுச்சற்பம் துன்பப்படுத்த ஆரம்பிச்சது என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். த ஹோலி இன்க்விசிஷன், பரிசுத்த விசாரணை என்ற பேர்ல இந்த உபத்திரவம் சபையின் மீது அங்க நடந்துச்சு. 14 வசனம் வாசிங்க. ஆனா இந்த சமயத்துல அந்த உண்மையான ஸ்திரீ உண்மையான சபை பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலம் காலங்கள் அரை காலம் 3.5 வருஷம் 1260 வருஷம் போஷிக்கப்படத்தக்கதாய். என்ன போஷிப்புனா, ஆவிக்குரிய போஷிப்பு உண்மையான சபைக்கு உண்டாயிருக்கும் படிக்கு வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என்னது பெரும் கழுகின் 2 சிறகுகள்னா, இந்த மாதிரி உபத்திரவமான காலமே உண்மையான சபையின் மீது அனுமதிக்கப்பட்டாலும் 1260 வருஷம் தேவன் அவங்களை போஷிக்கிறதுக்கு கிருபையுள்ளவரா இருந்தார். எப்படி போஷித்தார், 2 சிறகுகள், கழுகினுடைய சிறகுகள், பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு அடங்கிய அவருடைய வேதத்தை வைத்து இந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த காலத்துல அங்க ஒரு கிருபையான போஷிப்பு தேவன் அங்க தந்தாரு. சோ வனாந்தரத்தில் உள்ள தன்னிடத்திற்குன்னா, இந்த போலியான கிறிஸ்தவ அமைப்பாகிய அந்திகிறிஸ்து அமைப்பை விட்டு உண்மையான பரிசுத்தவான்கள் பிரிஞ்சு அங்க இருந்தாங்க. சோ இது உண்மையான சபை அந்திகிறிஸ்து அமைப்பிலிருந்து பிரிஞ்சு அங்க தேவனால போஷிக்கப்பட்டு இருந்த கால பகுதிய குறிக்குது. இப்ப 15-16 வசனம் வாசிக்கலாம். ரொம்ப வினோதமான வசன பகுதி இது பாருங்க. அந்த ஸ்திரீ இப்படியாக ஓடி போகும் போது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும் படிக்கு பாம்பானது தன் வாயில இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டுச்சு. பாருங்க எப்படின்னு, ஸ்திரீ போறாங்க, பாம்பு பாக்குது, அந்த ஸ்திரீயை அழிக்கணும், என்ன பண்ணுதுன்னா வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றி விடுது. வெள்ளம் அந்த ஸ்திரீய துரத்திட்டு போகுது. என்னாச்சுன்னா திடீர்னு ஸ்திரீக்கும் பாம்புக்கும் இடையில இருக்கிற அந்த பூமி திடாவது திறந்துருச்சு. அப்ப இந்த பாம்பினுடைய வாயிலிருந்து வந்த வெள்ளமே அந்த பூமிக்குள்ள போயிடுச்சு. இதனால ஸ்திரீயே அங்க காப்பாற்றப்பட்டான். இது எதை குறிக்குதுன்னா, பாம்பு இங்க சகோதர சகோதரிகளே அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய தலையாக இருக்கிற சாத்தானை குறிக்குது. சாத்தானே ஒரு நதி போன்ற வெள்ளத்தை ஊத்தி விட்டார். எதுக்குன்னா, உண்மையான பரிசுத்தவான்களே கொலை செய்யப்படும் படி. அப்படின்னா இது அந்த கால பகுதியில நடந்த சில வினோதமான சம்பவங்களை குறிக்குது. நதி போன்ற வெள்ளம், தண்ணீர், தண்ணீரை குறிக்குது. பைபிள்ல தண்ணீரே சத்தியத்துக்கு அடையாளம். பாம்பானது என்னுடைய வாயிலிருந்து சத்தியம் வந்துச்சு. சாத்தான் வாயிலிருந்து சத்தியம் வருமா அப்படின்னா, பைபிள் ட்ரூத் இல்ல, ஆனா அந்த காலத்துல சாதாரண மனுஷங்களுடைய மனித உரிமைகள் பற்றி, மனித சுதந்திரம் பற்றி, அது கூட உண்மை சம்பந்தப்பட்ட விஷயம்தான், சத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அது வரைக்கும் போப் மார்க்கத்துக்கிட்ட மனுக்குலத்துக்கு கிடைக்காத தனி மனித உரிமை, தனி மனித சுதந்திரம் போன்ற இந்த விஷயங்களை பத்தி சில உண்மைகளை சாத்தான் பெர்மிட் பண்ண அந்த காலத்துல. அதுக்காக சில பேச்சாளர்கள் வந்தாங்க, யார் சொல்லலாம்னா வால்டேர் வந்தாரு, ஜீன் ஜாக்வாஸ் என்ற ஒரு பேச்சாளர், இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமான பேச்சாளர்களே. அங்க வந்துட்டு இந்த மனுஷங்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு கொண்டு வரும் போது சாத்தான் என்ன நினைச்சான்னா, மனுக்களும் இப்படி விழிப்படைகிறதுனால ஏதாவது ஒரு வகையில அது உண்மையான பரிசுத்தவான்களுக்கு விரோதமா திரும்பி அவர்களை அழிந்து போயிடுவாங்க என்று தான் அவர் அங்க யோசிச்சார். யாரு, சாத்தானுடைய தந்திரம். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, பூமியானது அந்த தண்ணீரை உள்வாங்குச்சுன்னா, இந்த பகுத்தறிவாளர் பேச்சாளர்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் சாதாரண ஜனங்களை உள்வாங்கிட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா, அப்படியே அந்த போக் மார்க்கத்துக்கு விரோதமா எழுந்தாங்களே ஒழியோ உண்மையான பரிசுத்தவான்களுக்கு விரோதமா அவர்களே எழுவல. சோ இந்த வகையில அந்த பூமியின் மூலம், பூமி ஜனங்களை குறிக்குது, ஜனங்களின் மூலம் பரிசுத்தவான்கள் அங்க காக்கப்பட்டுட்டாங்க என்று தான் நம்ம அங்க பாக்குறோம். கடைசியா 17 வாசிங்க, இது கடைசியில பிரெஞ்சு புரட்சியில போய் முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி பெரிய பேச்சாளர்களுடைய பேச்சு கருத்துக்கள் ஜனங்கள் உட்வாங்கிக் கொண்டு, தனி மனித உரிமையை புரிஞ்சு கொண்டு பிரெஞ்சு புரட்சிக்கு வழி நடத்தி, அது பின்னால நம்ம பார்த்தோம்னா போப் மார்க்கத்தை அசைச்சு போடக்கூடிய ஒரு அம்சமாக முடிஞ்சது. சோ சாத்தானு பரிசுத்தவான்களுக்கு விரோதமா தான் தந்திரமா செயல்பட்டாரு. ஆனா அது கடைசியில் அது அந்த சாத்தானுக்கும் அவருடைய அமைப்பாகிய அந்த அந்திகிறிஸ்து அமைப்புக்கே ஆபத்தா அங்க முடிஞ்சது. பரிசுத்தவான்களுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப 17 வசனம் வாசிங்க, கடைசி வருஷம் பாருங்க, இந்த வசனம் இன்னும் நிறைவேறல. 12 அதிகாரத்துல இந்த வசனம் மாத்திரம் இனிமேல் நிறைவேற வசனம். என்னன்னா, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இது எதை குறிக்கிதுன்னா, இந்த சாத்தான் தன்னுடைய கருவியாகிய போப் மார்க்கம் மற்றும் அரசியல் சக்திகளை பயன்படுத்தி உண்மையான சபைய, அப்படின்னா அந்த ஸ்திரீயினுடைய சந்ததியாகிய மற்றவர்கள், உண்மையான சபையின் கடைசி அங்கங்களை இந்த யுகத்தின் முடிவுல துன்புறுத்த போவதை இது குறிக்குது. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல எனக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ரோம சக்கரவர்த்தி, ரோம சாம்ராஜ்யம் முன்னிருந்த பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினாங்க. 1799 வரைக்குமே அது நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இந்த 17 வசனம் குறிக்கிட்டு 1799 பின்னால இருக்கிற உண்மையான சபை, உண்மையான அந்த கிறிஸ்தியேசின் சரீர அங்கங்களை மீது சாத்தான் மீண்டும் ஒரு அட்டாக் கொண்டு வருவாரு. அந்த அட்டாக்கு இதே அரசியல் சக்திகளை மயமா வச்சும், இந்த மதமைப்பாகிய போப் மார்க்கத்தை மயமா வச்சும் இது நடக்கும். இது இன்னும் நடந்து முடியல, நிச்சயம் நடக்கும். இந்த கடைசி காலத்துல இருக்கிற உண்மையான சீஷர்கள் மீது அங்க இருக்கும். சோ இது கடைசி முயற்சியாக அங்க இருக்கும் என்று பார்க்கிறோம். சோ இது சகோதர சகோதரிகளே, 12 அதிகாரத்துல நம்ம பார்த்த ஸ்திரீ, உண்மையான சபை, அவங்கள இருந்துட்டு போப் மார்க்கம் உருவாகி அவங்களை உபத்திரப்படுத்தி கடைசியில் அவங்களை அழிப்பதற்கு காத்திருக்கிற விஷயங்கள் அங்க குறிக்குது. இப்ப நாம 17 அதிகாரத்துக்கு போவோம். அங்க இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாங்க, அவங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 3 இருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிங்க.
சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தெரிந்து பொலினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசிதருமாகிய அருவறுப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாற்றத்தை தன் கையில் பிடித்திருந்தார். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெஞ்சியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் ரத்தத்தினாலும் வெளிக்கொண்டிருப்பதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும்
ஆச்சரியம். யோவான் 17 அதிகாரத்துல தரிசனத்துல இன்னொரு ஸ்திரீய பாக்குற, 12 அதிகாரத்துல பார்த்தோம் ஒரு ஸ்திரீ உண்மையான சபை, உள்ளிருந்து பிறந்த ஆண் பிள்ளை, போப் மார்க்கம் அந்தி கிறிஸ்து அமைப்பு, அந்த மிருகம் குறிக்குது, அம்மனி வலுச்சர்பம் குறிக்குது, ரோம சாம்ராஜ்யம். சரி, இப்ப நாம் இங்க பார்க்கும்போது இங்க இன்னொரு ஸ்திரீ இருக்கிறார். ஆனா அந்த அந்த ஸ்திரீ வந்துட்டு 7 தலைகள் 10 கொம்புகளை உடைய தூஷணமான நாமங்களா நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல ஏறி உட்கார்ந்திருக்கிறாங்க. பாருங்க யார் இந்த ஸ்திரீ, சகோதர சகோதரிகளே கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த ஸ்திரீ எதன் மேல உட்கார்ந்திருக்கிறாங்கன்னா அதேதான், 7 தலை 10 கொம்புகள் உள்ள சிவப்பான மிருகம். 7 தலை 10 கொம்புனாவே அதுதான் சொல்லிடும் நாம, ரோம சாம்ராஜ்யம் பாத்தீங்களா, ரோம சாம்ராஜ்யம். அப்போ அந்த 7 தலை 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்கள், இது எக்ஸ்ட்ரா அடிஷனல். அப்படின்னா இந்த ரோம சாம்ராஜ்யத்துல இருந்து உருவாச்சு அந்த போப் மார்க்கம் இல்லைங்களா. ரோம சாம்ராஜ்யத்துல இருந்த பட்டணம் ரோம், அந்த பட்டணத்துல இருந்த சபைதான் ரோம பட்டணம், அந்த சபை கண்காணித்தான் உருவாயிட்டார் பின்னால போப்பு, அவருக்கு பின்னால வந்தது போப் மார்க்கம், அப்படித்தான் உருவாச்சு அந்தி கிறிஸ்து அமைப்பு. இங்க இந்த தீர்க்க தரிசனத்துல 7 தலை 10 கொம்பு தூஷணமான நாமம் உள்ள சிவப்பு மிருகம் டோட்டலா எதை குறிக்குதுன்னா அந்த போப் மார்க்கமே குறிக்குது. ஆனா அந்த போப் மார்க்கமே எங்கிருந்து உருவாயிட்டாங்க, ரோம சாம்ராஜ்யம் இல்லைங்களா. ஏன்னா அது நம்ம பார்க்கும் போது அந்த அதனுடைய பேர் இருக்குது, ரோம சாம்ராஜ்யம், ரோம கத்தோலிக்க திருச்சபை கூட வரும் சரிங்களா. ஸ்திரீ யாரை குறிக்கிறாங்கன்னா சகோதர சகோதரிகளை சுருக்கமா சொன்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்தில இருந்து உருவாயிட்ட போப் மார்க்கம், அதை அஸ்திபாரமாக கொண்டு அதுல முக்கியமான அங்கமா இருக்கிற அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை தான் அந்த ஸ்திரீ. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தின் ஸ்திரீ உண்மை சபை, 17 அதிகாரத்தின் இந்த ஸ்திரீ வேசி. இது யார குறிக்குதுன்னா அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை. பாருங்க அது எங்க இருந்து வந்துச்சு, ரோம்ல இருந்து வந்துச்சு. அதனால்தான் ரோம கத்தோலிக்க அந்த பேர் இருக்கு, ரோம கத்தோலிக்க திருச்சபை. அதான் அந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிறாங்க மிருகத்தினே மேல. ரொம்ப பியூட்டிஃபுல் அடையாளம் இதெல்லாம், அந்த சாம்ராஜ்யம் அந்த போப் மார்க்கம் அதுல மேல வீச்சி இருக்கிறது அந்த ஸ்திரீ தான், அந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை சகோதர சகோதரிக்கு. சோ இது எப்படி உறுதியா சொல்லலாம்னா பாருங்க, அந்த ஸ்திரீக்கு பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறத கண்டேன். சோ அப்போ சுவிசேஷகம் முழுக்க தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தின அந்த ஸ்திரீ வேற யாரும் இல்ல, ரோம கத்தோலிக்க திருச்சபை அந்த போப் மார்க்கம் என்றே நாம் அங்க பார்க்கிறோம். சிவப்பு எதை குறிக்குதுன்னா அந்த பாவம் குறிக்குது. இது பாவத்தினால உண்டான ஒரு அமைப்பு, ஒரு பாவ மனுஷனு அந்தி கிறிஸ்துவை இந்த அமைப்பு அங்க குறிக்குது பாக்குது. தூஷணமான நாமங்கள், ஆமா இந்த போப் மார்க்கம் தங்களுக்கு மேட்டுமையான பட்டகங்கள் அங்க சூட்டிக்கொண்டு அவர்கள் இருந்ததெல்லாம் நமக்கு அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ இது ரொம்ப நல்லா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். பைபிள்ல 2 ஸ்திரீகள் இருக்கிறாங்க, ஒரு உண்மையான கற்புள்ள கன்னிகை உண்மையான சபை கடையாளம், இன்னொன்னு வேசியான ஸ்திரீ அது கள்ள சபை போப் மார்க்கம் அந்தி கிறிஸ்த அமைப்புக்கு அங்க அடையாளமாக அங்க இருக்கிறோம். இப்ப நாம என்ன பாக்குறோம்னா சகோதர சகோதரிகளே பாருங்க, அந்த ஸ்திரீ எப்படி இருந்தாங்கன்னா 4 வசனத்துல
சிவப்பான
பாருங்க, அந்த ஸ்திரீ ரோம கத்தோலிக்க திருச்சபை ரத்தாம்பரமும் சிவப்புமான நிறம் தரிச்சுட்டு அங்க இருந்தாங்க அப்படின்னா, இந்த ரத்தாம்பரம் சிவப்பெல்லாம் ராஜாக்கள் ஆசாரியர்களே அணிகிற அந்த ஆடைகள், ஆடைகளினுடைய நிறங்கள். சோ இது எதை குறிக்குதுன்னா, இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அந்த போப்மார்க்கமே அந்த ராஜரீக அதிகாரத்துல அவர்கள் ஆளுகை செய்திட்டு இருக்கிறத குறிக்குது. அது மாத்திரமில்ல, பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு பாருங்க, தன் மேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில பிடிச்சிருந்தாங்க. இந்த பொற்பாத்திரம் எதை குறிக்குது சகோதர சகோதரிகளே? இது தேவனுடைய வேதத்தை குறிக்குது. தேவன் அவருடைய வேதத்தை இந்த சபைக்கிட்ட தான் கொடுத்தார். அந்த வேதத்தை வச்சு ஜனங்களை தேவன் இடத்துல வழி நடத்துற மாபெரும் பொறுப்பு பாபிலோன் ஆகிய அந்த சபைக்கிட்ட இருந்துச்சு, பெயர் சபை அமைச்சிருக்க. ஆனா அவங்க உண்மையா இல்ல. பாருங்க, அந்த பொற்பாத்திரத்துல அந்த வேசி இப்ப என்னத்தை மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, வசனம் சொல்றது தன் வேசித்தனமாகி அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் அதை நிரப்பிட்டான். அப்படின்னா இந்த மாபெரும் கள்ள சபை காலப்போக்குல வேதத்தின் வேதத்துல காணப்படாத உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகளை நிரப்பி அதை ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்து அந்த கள்ள உபதேசம் கள்ள போதனையின் மயக்கத்துல ஜனங்களை வழி விலகி போவதுக்கு அங்க காரணம் ஆயிடுச்சு என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ இதெல்லாம் அந்த போப் மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபையில அங்க நிறைவேறிக்கிற விஷயம் என்று நம்ம அங்க பாக்குறோம். ஐந்தாம் வசனத்துல பார்க்கலாம். இப்போ
இந்த
வசனத்தோட இன்றைய கிளாஸ் நாம நிறைவு செய்ய போறோம் சகோதர சகோதரி. மேலும் அந்த ஸ்திரீ பத்தி சொல்லும் போது ரகசியம், இது ஒரு மாபெரும் ரகசியம். இந்த அந்தி கிறிஸ்த அமைப்பு, இந்த போலியான கிறிஸ்தவ சபை கள்ள சபை ஒரு ரகசியம், யாருக்குமே தெரியாது. இதுதான் அந்தி கிறிஸ்து என்பது மகா பாபிலோன். பாபிலோன்னா என்ன சொல்லலாம்னா ஹெவன்ஸ் கேட் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வந்து பரலோகத்தின் வாசல். அப்படித்தான் அதனுடைய உண்மையான அந்த அர்த்தம் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னால நம்ம பார்க்கும்போது தேவன் அதை என்ன சொல்லிட்டாருன்னா, அது பரலோகத்தின் வாசல் இல்ல, அது குழப்பம் இல்லைங்களா. அப்போ தங்களை பரலோகத்தின் வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த லிட்ரல் பாபிலோனு எப்படி அது குழப்பத்துக்கு அடையாளமா இருந்துச்சோ, அதே போலதான் இந்த பாபிலோன் ஆகிய இந்த கிறிஸ்தவ சபை கூட பரலோகத்துக்கான பாதை என்று சொல்லிக் கொண்டாலும் இவர்கள் ஒரு குழப்பத்தினுடைய இடமாகவே அங்க இருக்கிறாங்க, கள்ள உபதேசம் கள்ள போதனைகளினால. அப்புறம் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தா என்னும் நாமம் அவள் நெற்றியில ஒட்டி இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான அடையாளம். பாருங்க, இந்த ஸ்திரீ வேசி. சோ வேசி தனம் அல்லது விபச்சாரம் என்னும் வார்த்தை பாருங்க. ஏன் இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபைக்கு தேவன் இந்த ஒரு அடையாள பாஷையை பயன்படுத்துறார் வேசி அப்படின்னா, இவர்களுடைய அவிசுவாசத்தை குறிக்குது. உண்மையான சபைனா கற்புள்ள கன்னிகையா நியமிக்கப்பட்டுட்ட மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் வர்ற வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், காத்து இருக்கணும். அவருடைய பரிசுத்தமான உபதேசத்துல தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளணும். அப்படி நிலைநிறுத்திக் கொள்ளுகிறவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான மனவாட்டி, கற்புள்ள கன்னிகைகள். அவர் வரும்போது அவரோடு சேர்ந்து 1000 ஆண்டு அரசாட்சி செய்வாங்க. ஆனா அந்த வாய்ப்புல தான் இருந்தாங்க இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது உண்மையா இல்ல, மணவாளன் கத்தரேசு ராஜாவுக்கு காத்திராமல் பூமியின் ராஜாக்களோடு இவர்கள் இணைஞ்சிட்டாங்க. இது ஒரு என்னன்னா அங்கீகரிக்கப்படாத உறவு, அதுதான் வேசி சொல்லப்பட்டிருக்கு. மெய்யான ராஜா கர்த்தர் இயேசுவோடு இணையணும், இவங்க பூமியின் ராஜாக்களோடு இணைஞ்சிட்டாங்க. சோ மெய்யான கர்த்தர் இயேசுவின் போதனையில நினைச்சு நிக்கணும், தங்கள் சொந்த போதனையின்படி இவர்களே நடந்துட்டாங்க. அதனால இவர்கள் பத்தி சொல்லும் போது இவர்கள் கர்த்தர் இயேசுக்கு உண்மையா இல்ல, இவர்கள் இவர்களுக்கு கர்த்தர் இயேசு மேல் உண்மையான விசுவாசம் இல்ல, இவர்கள் அவிசுவாசிகளா, அவரை விட்டு வலை விலகி போயிட்டதுக்கு அங்க குறுகிது நாம பாக்குறோம் சகோதர சகோதரிகள். சப்போ இவர்கள் வேசி, ஆனா இந்த வார்த்தையில முக்கியமான இந்த வாக்கியத்துல முக்கியமான வார்த்தை என்னன்னா, இந்த மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அங்க உண்டாச்சு. இதுதான் நெக்ஸ்ட் கீவேர்டு. இன்ன வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, அந்தி கிறிஸ்து எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்துச்சு என்பது பார்த்துருக்கோம். ஆனா அதுல ஒரு 50% என்று போன கிளாஸ்ல சொல்லி முடிச்சோம். மீதி 50% இனிமேல் தான் பார்க்கணும் என்று சொன்னோம். அந்த மீதி 50 பாக்கிறதுக்கு அந்த கீ வேர்ஸ் என்னன்னா, இந்த வசனம் தான். ரோம கத்தோலிக்க திருச்சபை இவ்விதமாக பார்க்கும் போது, நம்ம அடையாளம் கண்டுடுகிற அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு போக்கு மார்க்கம் என்று நம்ம சொல்லிட்டாலும் அது முழு பதிலா ஆயிடாது. ஏன்னா அந்த திருச்சபை பத்தி சொல்லும் போது கர்த்தர் ரொம்ப அருமையான அடையாளம் பயன்படுத்துறாரு. அவள் வேசி, ஆனா தனியா இல்ல, வேசிகளுக்கு தாய். தாய் சொல்றீங்க நீங்க, வேசிகளுக்கு தாய்னா, அப்ப இந்த தாய்க்கு இன்னும் யார் இருக்கிறாங்க? அவங்களும் யாராமா? அப்பா, இதுதான் அர்த்தம். இங்கதான் இருக்கு ஆன்டி கிரைஸ்டனுடைய முழு அர்த்தம். கரெக்டு, ரோம்ல உருவாகி ரோம சாம்ராஜ்யத்தினோடு சேர்ந்து உலகத்தை பொய்யாய் ஆளுகை செய்து ஜனங்களை வஞ்சித்த இந்த மாபெரும் அமைப்பு அந்தி கிறிஸ்த அமைப்பு தான் ரோம கத்தோலிக்க திருச்சபை. ஆனா அதோட புல் ஸ்டாப் இல்ல. ஆன்டி கிரைஸ்டுக்கு இன்னும் ரெண்டு புள்ளி வச்சு கண்டினியூ பண்ணணும். என்னன்னா, அவ வேசினா தேவன் சொல்றாங்க, வேசிகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் தாய் அவங்க. அப்படின்னா அந்த தாய்க்கு இன்னும் இருக்கிறாங்க குமார்த்திகள். அந்த குமார்த்திகளும் அவங்கள போலவே வேசிகளாக இருக்கிறாங்க. குமார்த்திகள் என்று சொல்லுகிறவங்க யாருன்னா, தாயில இருந்து வர்றவங்க தான் குமார்த்திகள். அப்ப தாயாக இந்த அமைப்புக்கு இன்னும் வேறு குமார்த்திகள் இருக்கிறாங்க, அவர்களும் வேசிகள் என்று சொல்லும் போது அது யாரை குறிக்குது? அவங்களும் சேர்ந்து அந்தி கிறிஸ்து ஆகுறாங்க. சோ இது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் சொல்லிட்டாரு, இது ரகசியம், இது ரகசியம். அந்த தாய் ரகசியம்னா, அதை விட ரகசியம் அவனுடைய குமார்த்திகள். இப்ப இந்த குமார்த்திகள் லிஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும். போன வாரம், இந்த வாரம், இது வரைக்கும் அந்த மாபெரும் தாய் அமைப்பு பார்த்தாச்சு. ஆனா இப்போ அந்த தாய் அமைப்புல இருந்துட்டு வந்துட்ட மற்ற அமைப்புகள், வேசிகள், வேசி குமார்த்திகள், அவர்களும் சேர்ந்து இந்த அந்தி கிறிஸ்த அமைப்பாக போது ரொம்ப ஆச்சரியமாகுது. யார் அந்த குமார்த்திகள்? எப்படி அந்த குமார்த்திகள் கூட தாய போலவே வேசிகளா இருக்கிறாங்க? அந்த குமார்த்திகளை நம்ம என்னன்னு சொல்லலாம், அவங்கள எப்படி பார்க்கலாம், இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா இது இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் போகும் நமக்கு. அப்போ அந்தி கிறிஸ்துனுடைய மீதி பாகமே நெக்ஸ்ட் கிளாஸ் தான் உங்க மத்தியில அங்க பார்க்க போறான். அதுல தெளிவா தெரிஞ்சிடும் இந்த அமைப்பினுடைய இறுதியான அழிவு என்ன என்பதும், இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய மீதி பாதி கூட நம்ம அங்க புரிஞ்சுக்கொள்ளுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வாரம் நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு இந்த நோட்ஸ் நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா பாதி இன்னும் எடுக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, கரண்ட் இல்லாம இன்னைக்கு பிரிண்ட் அவுட்ஸும் போட முடியும். இறுதியாக நாம ஜெபத்தை நிறைவு செய்யலாம். சோ ஜான்சன் ஜெபிப்பாங்க.